இறைவனை நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள். அவனை தவிர உதவி இல்லை என்பதை அறிந்து அந்த உணர்வை கொண்டிருக்கின்றார்கள். அவனை விட பாதுகாப்பாளன் இல்லை என்ற உணர்வை கொண்டுதான் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இறை உணர்வு ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய துன்பங்களின் பொழுது, துன்பங்களின் இறுதி கட்டங்களில் அறிவிக்கப்படுகிறது. சிறிய அளவில் ஒரு துன்பம் ஆரம்பமாகும் பொழுது இறை உணர்வு வருவதில்லை. அதனை நாம் சமாளித்துக் கொள்ள முடியும் என்று நம் மனதில் கொண்டிருக்கின்றோம். இன்னும் நம்முடைய மருத்துவங்கள் நமக்கு உதவி செய்யும், பணத்தை கொடுக்கக்கூடிய பேங்குகள் நமக்கு வறுமையிலிருந்து நம்மை காப்பாற்றும் என்று நாம் எண்ணி நம்முடைய பாதைகளில் சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாதையில் பெரும்பாலும் நமக்கே விரோதமான அவ்வளவு சூழ்ச்சிகளையும் நாம் அறியாத நிலையில் அவற்றை நமக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த பாதையாக எடுத்துக்கொண்டு நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய முயற்சியும் என்னுடைய காரியங்களும் நான் செய்யும் செயல்களும் தான் எனக்கு என்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் நன்மைகளை கொண்டு வரும், சுகங்களை கொடுக்கும், அதில்தான் வாழ்க்கை இருக்கிறது என்றும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவ்விதமாகவே நாம் கற்பிக்கப்பட்டும் இருக்கின்றோம். நம்முடைய மனதில் முதலாவதாக இருப்பது நான், என்னுடைய முயற்சி, என்னுடைய திறமை, நான் ஈட்டும் பொருள்கள், இவற்றை தவிர எதுவும் எனக்கு உதவாது. உங்களுடைய சொந்த முயற்சியும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையும் தான் உங்களுக்கு. ஆக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு பிரயத்தனம் மேற்கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு அதனுடைய நன்மைகளை நீங்கள் வாழ்வீர்கள். இவ்விதமாக நாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றோம். எப்படி எனக்கு சூழ்நிலைகள் விரோதமாக மாறுகின்றன, என்னுடைய முயற்சிகள் பலன் அளிக்காமல் நஷ்டத்தில் ஆகின்றேன், என்னுடைய உணவு எனக்கு பலன் அளிக்காமல் நான் வியாதிக்குள்ளாகின்றேன், நோய் வாய்ப்படுகின்றேன், எவ்விதமாக எனக்கு நோய் வருகிறது தெரியவில்லை, டாக்டர்களிடம் செல்கின்றோம், நோய்களுக்கு காரணம் என்ன, அவர்கள் நோய்களை கண்டுபிடித்துவிட்டதாக கூறி நமக்கு வைத்தியம் மேற்கொள்கின்றார்கள். அங்கு அந்த வைத்தியம் பலனிக்காமல் அதிகமாகி இறுதியில் மோசமான நிலை வருகின்றது. என்னுடைய முயற்சி என்னுடைய வாழ்க்கையில் பலனிக்காமல் நஷ்டங்களுக்கு மேல் நஷ்டங்களுக்கு நான் உண்டாகி வறுமைக்குள்ளமாகின்றேன். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு பயம் ஏற்படுகின்றது. இந்த பயம்தான் இறைவன் உங்களுக்காக ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய முதல் பகுதி. அவனிடமிருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள் என்பதற்கான முதலாவது படி, முதல் பகுதி அந்த பயம். நான் முயற்சி செய்து என்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக என்னை அமைத்துக் கொள்வேன் என்ற அந்த எண்ணம் உங்களுக்கு நீக்கப்பட்டு நான் வாழ்வேனா என்ற அந்த பயம் பூத்தப்பட்டிருக்கின்றது. சத்தியமாக இந்த வாக்குகள் இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய மாபெரும் உண்மை. ஒவ்வொருவருடைய இதயத்திலும் முதலில் பயம் கற்பிக்கப்படுகின்றது. ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவும் அந்த பயம் ஏற்படுகிறது. அந்த பயத்தின் காரணமாக இறைவனுடைய உதவி. இறைவனுடைய உதவி எப்படி நமக்கு வருகிறது என்றால், பயத்தின் காரணமாக இறைவன் பணிவை கொண்டு வருகின்றான். நம்முடைய வியாபாரம் நன்மையாக அமைய வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு இதுதான் இனிமேல் எனக்கு வழியில்லை, அந்த பயமும் வேறு வழியில்லை என்ற அந்த எண்ணமும் உங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வருகின்றது. வாடிக்கையாளர்கள் வருகின்றார்கள், இது இறைவனுடைய ஏற்பாடு. ஏனென்றால் என்னுடைய கடையை நான் ஆரம்பித்துவிட்டு வெளியே நின்று கொண்டு நான் புதிதாக கடை ஆரம்பித்திருக்கின்றேன் வாருங்கள் என்று கூப்பிட முடியாது, அசிங்கமாக இருக்கும். கேலிக்கு உள்ளாகிடுவோம். எல்லா மூலதனத்தையும் நான் போட்டுவிட்டேன், இதிலிருந்து நான் ஈட்டக்கூடிய சம்பாத்தியம் தான் எனக்கும் என் குடும்பத்தினர் இருக்கும், தயவு செய்து வாருங்கள் என்று கூப்பிட்டுவிடுகிறார். அல்லது கடைக்கு உள்ளே உட்கார்ந்து கொண்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் என்ற உள்ளட்சத்தோடும் கவலையோடும் பயத்தோடும் நீங்கள் முதல் முறையாக உங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது காத்திருக்கின்றீர்களா? நிச்சயமாக இந்த பயமும் என்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய என்னுடைய கண்ணியத்தை சுய கௌரவத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த அமைப்பில் நான் கடைக்குள்ளே இருக்க வேண்டும் என்று வெளியில் வந்து ஆட்களை கூப்பிட முடியாது. அது நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு பாதையாக இல்லை. எப்படி நாம் கண்ணியத்தோடும் சுய மரியாதையோடும் எனக்கு எதுவுமே இல்லாத போது ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது பயத்தையும் கவலையையும் பணிவையும் பிரார்த்தனை அதிக வர வேண்டுமே என்று. இந்த பிரார்த்தனையின் காரணமாக உங்களுக்கு வியாபாரம் ஆரம்பமாகி அது சூடு பிடிக்க ஆரம்பிக்கின்றது, நல்ல முறையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு நீங்குகிறது. நான் சம்பாதிக்கின்றேன் என்ற அந்த உணர்வு உங்களுக்கு வருகின்றது. நாம் நன்றி கெட்டவர்களாக மாறுகின்றோம். எந்த பகுதியில் நாம் நன்றி உணர்வை மறக்கின்றோம், எப்பொழுது பயம் நீங்குகின்றதோ, நான் சம்பாதித்துக் கொள்வேன், இனி பணம் எனக்கு ஒரு பொருட்டல்ல, என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாயிற்று என்று எப்பொழுது நாம் நம்முடைய சம்பாத்தியத்தை பற்றி கவலை இல்லை என்று நினைக்க வருகின்றோமோ, அங்கு இறைவனுடைய சோதனை காலம் ஆரம்பமாகிறது. உங்களுக்கான பலவிதமான நஷ்டங்கள் உங்களை அறியாமல் ஏற்படுகின்றன. சம்பாதிப்பது நான் நஷ்டத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு ஏன் தெரியவில்லை? இந்த நஷ்டம் ஏற்படும் என்று நான் இதற்கு முன்பாக அந்த நஷ்டத்தை பற்றி கவலை இல்லாமல் இருந்தேன். அந்த நஷ்டம் எனக்கு ஏற்படாது என்ற எண்ணத்தில் இருந்தேன். அந்த நஷ்டம் ஏற்படும் பொழுது பெரும் பயம், பெரும் கவலை, துன்பம் என்னை தீண்டுகிறது. சம்பாதிக்கக்கூடிய நீங்கள் அதனை சேமிப்பவர்களும் இல்லை, சம்பாதிக்கக்கூடிய நீங்கள் அதனை பாதுகாப்பவர்களும் இல்லை. சம்பாதித்துக் கொண்டிருக்கிற நிலையில் நான் சம்பாதிக்கின்றேன் கூறும் பொழுது என்னை நான் அடைய இருக்கும் நஷ்டத்திலிருந்தும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்வோன் இல்லை. எந்த நேரத்தில் எப்படி நஷ்டம் ஏற்படும் என்பது எனக்கு தெரியாது, உண்மைதானே? அப்படி இருக்கும் பொழுது ஆரம்ப தினத்தில் நீங்கள் உங்களுடைய மூலதனத்தை போட்டு ஆரம்பித்த உங்களுடைய வியாபாரங்களில் எவ்வளவு பயத்தோடு இருந்தீர்களோ, அதே பயம் நான் சம்பாதிக்கக்கூடிய இந்த என்னுடைய வருமானம், என்னுடைய குடும்பத்திற்கான வாழ்வாதாரம் நஷ்டத்தில் ஆகிவிடக்கூடாதே என்ற பயம் ஏன் இல்லை? எப்பொழுது நஷ்டம் ஏற்படும் என்று தெரியாத நிலையில் நஷ்டம் ஏற்பட்டுவிடுமோ என்ற அந்த பயம் ஏன் நமக்கு இல்லாமல் ஆகிவிடும்? நான் சம்பாதித்தேன், உண்மைதான், உங்கள் கைகள் இயங்குகின்றன, நீங்கள் சம்பாதிக்கின்றீர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த கைகளும் கால்களும் சம்பாதிப்பதற்கு முன்பாக இருந்தும் ஏன் பயம் ஏற்பட்டது? அந்த பயத்தை கொண்டு வந்தவன் இறைவன். பயபக்தியாளர்களுக்கு மட்டும்தான் இறைவனுடைய உதவி இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டி இறைவனிடமிருந்துள்ள நற்செய்தி, பயத்தோடு வாடுங்கள், பயத்தோடு ஆரம்பிக்கின்றேன், இந்த ஆரம்பம் முதல் ஆரம்பம் அழகான ஆரம்பமாக இருக்கின்றது. நாம் அறிவோம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை. அப்படியானால் முதல் அழகான ஆரம்பம் இறுதி வரையில் அழகான ஆரம்பமாக முடிவாக இருக்க வேண்டும். பயபக்தியில் ஆரம்பித்த என்னுடைய ஒரு வாழ்க்கை நடுவில் பயம் போய் எனக்கு பெருமை ஏற்பட்டுவிட்டது. அந்த பயத்தை நீங்கள் என்றென்றும் கொண்டிருங்கள், நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், ஆனால் இறைவன் ஒரு பயத்தை அமைத்திருக்கின்றான், எந்த நேரத்திலும் நஷ்டம் உண்டாகும் என்று. நான் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதில் கேடுகள் இல்லை. என்னை நீங்கள் மறந்து உங்களுடைய திறமை என்று எண்ணும் பொழுது நிச்சயமாக கெட்ட சக்திகள் சூழ்ந்து கொண்டன. இதுவரையில் நான் உங்களை வழிநடத்திக் கொண்டிருந்தேன், இனி என்னுடைய உதவி போய்விட்டது, நீங்கள் வரும் வாடிக்கையாளர்களை பெருமையோடு பார்ப்பீர்கள், இல்லாதவர்களை இழிவாகவும் பார்ப்பீர்கள், உங்களுடைய பணத்தை கொண்டு நீங்கள் ஏற்ற தாழ்வுகளில் அமைவீர்கள், உங்களுடைய சொகுசு, உங்களுடைய வாழ்க்கையினுடைய விசாலம் இவ்வளவையும் கொண்டு மற்ற மனிதர்கள் மீது நீங்கள் பெருமையோடு வருவீர்கள். ஆனால் நீங்கள் அறிவீர்களானால் யாருக்கெல்லாம் நஷ்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதோ அவர்கள் தங்கள் இறைவனையே பயந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு அடுத்த வாழ்க்கை ஒன்று இருக்கிறது, அதில் அவர்கள் நீடித்து வாழக்கூடிய வாழ்க்கையாக அமையும். ஏனென்றால் ஒருமுறை பட்டாகிவிட்டது, இனி இறை பயம் அவர்களிடம் கொஞ்சம் நான் நீடித்து நிற்கும். நாம் இன்று சுகபோகங்களில் வாழ்ந்துவிட்டதன் காரணமாக, இறைவனை மறந்துவிட்டதன் காரணமாக இப்பொழுது நாம் துன்பத்தில் ஆகி கொண்டிருக்கின்றோம் என்பதையும் தெரியாத நிலையில், சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மறைவான செய்திகள் எனக்கு எட்டாத நிலையில் நான் பெருமையோடு அவர்கள் முன்பாக வருகின்றேன், அவர்களுக்கு அறிவுறுத்தவும் செய்கின்றேன். நீங்கள் முயற்சிக்க வேண்டும், கடுமையாக முயற்சிக்க வேண்டும். என்னை பாருங்கள் என்று நான் என்னுடைய பெருமையை கொண்டு நான் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், இதை முன்னுதாரணமாக கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் இவர்களிடம் இருந்த பயபக்தியை அவர்கள் மறந்துவிட்டு இப்பொழுது பெருமையோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை பார்த்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று கூறுகின்றார்கள். பணம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு பகல் பாராமல் வாழ்ந்து உழைக்கின்றார்கள். இன்னமும் தூக்கத்தையும் அவர்கள் நீக்கிக் கொண்டு இன்னும் கடுமையாக உழைக்கின்றேன் என்று ஊர் மக்களுக்கு பெருமையாக காட்டுகின்றார்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வெற்றிக்கான ரகசியம் என்று கூறுகின்றார்கள். அவர்களுக்கான காலத்தவணை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள் அறியாத நிலையில், இந்த நிலையிலும் நமக்கு இறைவன் அறிவிக்கின்றான். இனம் புரியாத ஒரு கவலையையும் பயத்தையும் அறிவிக்கின்றான். உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் குறைவது தெரிகிறதா என்று, முன்பு போல் விருத்தியாகி கொண்டிருந்த வியாபாரம் இப்பொழுது நிலைத்திருக்கின்றது, கொஞ்சம் இலக்கமாகவும் தெரிகிறது, கவனித்தீர்களா என்று கேட்கின்றான். நாம் இந்த வாக்குகளை எல்லாம் இறைவன் நம்மிடம் கேட்கின்றான் என்பது அறியாத நிலையில் வெறும் சின்ன ஒரு மன கவலையை மட்டும் பெறுகின்றோம். நிலைமை மாறி வருவதை போன்று தோன்றுகிறது என்று போன்று அல்ல, மாறிவிட்டது. உள்ளத்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு பூமியில் உங்களுக்கு நிகழ இருக்கின்றது. அதனுடைய விளைச்சல்களாக விளைவுகளில் நீங்கள் வாழ வேண்டாம், விளைச்சல்களில் வாடுங்கள். நன்மையான எண்ணத்தை கொண்டு உங்களுக்கான விளைச்சல்கள் அங்கு இருக்கின்றது, அழகான அமோகமான விளைச்சல்கள் இருக்கின்றது. தீமையான எண்ணங்கள், நான் என்ற பெருமையை கொண்டு பயம் நீங்கி, பயபக்தி நீங்கி, இறைவனை மறந்து நான் சம்பாதிக்கின்ற பெருமை வரும்பொழுது அந்த கேடுகளுக்கான விளைவுகள் ஆரம்பமாகின்றன இந்த பூமியில். அது சக்தி சூழல்களாக உங்களுக்கு உருவாவதற்கு முன்பாக உங்களுடைய உள்ளம் அதனை அறியும்படி செய்கின்றான். இறைமை சரியில்லாதது போன்று தோன்றுகின்றது, எனக்கு நஷ்டம் ஏற்படுவது போன்று தோன்றுகின்றது. நிச்சயமாக அது உண்மையானது, சத்தியமானது. இறைவன் மறைமுகமாக அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு எச்சரிக்கையை நல்ல உபதேசமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக என்ற அந்த ஒரு எண்ணம் தான் இருக்க வேண்டும். இவ்விதமாகவே என்னுடைய உடல்நிலையில் நான் பிறந்த நாள் முதலாக எனக்கு இறைவன் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அறிவின் ஆற்றலின்படி நான் பசிக்கு உணவருத்துகின்றேன், ருசிக்காகவும் உணவருத்துகின்றேன், அதனுடைய வாசனைக்காகவும் உணவருத்துகின்றேன். இந்த மூன்றும் எனக்கு தேவை என்னுடைய உணவு முழுமையாக ஜீரணிப்பதற்கு. உணவு நான் வயிற்றுக்காக உட்கொள்ளவில்லை, என்னுடைய ருசிக்காக. வாழ்க்கை என்பது ருசியானது, அழகானது. ஏதோ பிறந்தேன் வாழ்ந்தேன் என்பதற்காக வாழ்க்கை அமையவில்லை. இந்த ஐந்து பலன்களுக்கும் அழகான ருசிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு பாதகமில்லாத உங்களுக்காக பிரத்யேகமாக உள்ள வாழ்க்கையில் அந்த அழகில் நீங்கள் வாழ வேண்டும். அடுத்தவருடைய பொருள்களை அபகரித்துக் கொண்டு வாழ்வது இல்லை. நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின் மீது இப்பொழுது உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் எண்ணங்களின் மீது கண்காணிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதனை நீங்கள் விழிப்புணர்வோடு கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். அங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அது சத்தியம். மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய எண்ணம் மறைவாக இருக்கின்றது. அந்த எண்ணம் என்னவென்றால், உங்கள் வாழ்க்கை முழுமைக்கும் நீங்கள் கஷ்டங்களில் ஆகக்கூடாது. கஷ்டங்கள் நீங்கள் விரும்பியபடி நடப்பதில்லை, உங்களுடைய சுகானுபவங்களும் நீங்கள் விரும்பியபடி நடப்பதில்லை. உங்களுக்காக அது ஒரு சோதனைக்காக அளிக்கப்படுகின்றது. இது வேண்டுமா, இதை விட அழகானது வேண்டுமா? நாம் இதை போன்று வாழ்க்கை முழுமைக்கும் வேண்டும் என்று விரும்புகின்றோம். இதை போன்று நிச்சயமாக இறைவன் கேட்பது அதல்ல, இதை விட அழகானது வேண்டும். இதை வேறு விதமாக கேட்கலாம், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இப்பொழுது போதுமா, நல்ல வாழ்க்கை வேண்டுமா? நிச்சயமாக நல்ல வாழ்க்கை வேண்டும் என்பது உங்களுடைய பதிலாக அமையும். அப்படி என்றால் இது நான் வாழ்ந்து கொண்டிருப்பது அவ்வளவு நல்ல வாழ்க்கை இல்லை, இதை விட சிறப்பானது என்ன என்று தெரியவில்லை. இறைவனுடைய கேள்விக்கு உங்களுடைய பதில் நேரடியாக, எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும். இந்த நிலையில் எனக்கு நல்ல வாழ்க்கை உருவாகி கொண்டிருக்கின்றது. என்னை அறியாமலேயே ஒரு நல்ல வாழ்க்கை பக்கம் நான் சென்று கொண்டிருக்கின்றேன். எண்ணத்தின் அடிப்படையில் நிகழ்கிறது. வானங்களிலும் பூமியிலும் இடைப்பட்ட ஒவ்வொன்றிலும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்பட ஆரம்பித்துவிட்டன. நாம் அறிவோம் என்றால் வானங்களிலிருந்து நம்முடைய வாழ்வாதாரம் இந்த பூமியில் இறங்குகின்றது. காற்று தண்ணீர் அதிலிருந்து உணவு. காற்றும் தண்ணீரும் இல்லை என்றால் அங்கு உணவு கிடையாது, விளைச்சல்கள் இல்லை. அப்படியானால் என்னுடைய வாழ்வின் ஆதாரம் எனக்கு மட்டுமல்ல சகல உயிரினங்களும் சகல விதமான விளைச்சல்களும் வானங்களிலிருந்து இறங்கியவை. எந்த விதமான ஒரு புல் பூண்டு கூட இல்லாமல் மொட்டையாக இருக்கக்கூடிய தலையை பார்க்கின்றோம். அதன் மீது மழை பொடியும் போது உயிர் பெறுகின்றது, பசுமை அங்கு உருவாகின்றது. அந்த ஒரு துளியில் இருக்கக்கூடியது பசுமை. அந்த துளியில் பசுமை உருவாகின்றது, அதில் உயிரினங்களும் தோன்றுகின்றன. ஆக அந்த ஒரு துளியில் மறைந்திருப்பது என்ன? உங்களுக்கான வாழ்வாதாரங்கள். அங்கு உயிரினங்களும் உருவாகின்றன, தாவரங்களும் உருவாகின்றன. இன்னும் அந்த மழை நீரிலிருந்து உங்களுக்கான அனைத்து தேவைகளுமே உங்களுக்காக அவன் படைக்கின்றான். இயற்கை வளங்கள் என்று நாம் கூறுகின்றோம். அந்த ஒரு சொட்டு தண்ணீரில் காடுகளே அமைந்திருக்கின்றது. அந்த ஒரு சொட்டு தண்ணீரில் தோட்டங்களும் பூங்காவனங்களும் அமைந்திருக்கின்றன. அந்த ஒரு சொட்டு தண்ணீரில் உங்களுடைய உலக வாழ்க்கையின் இயற்கை அமைந்திருக்கின்றது, சுகமான இயற்கை அமைந்திருக்கின்றது. அந்த ஒரு துளி தண்ணீர் ஆவியாகிவிட்டால் அவை அனைத்துமே காற்றில் பரப்பப்பட்டதாக இருக்கின்றது. இவை அனைத்துமே ஒன்று சேர்க்கப்படுகின்றது ஒரு துளிகள். அது பூமியிலிருந்து விளைய ஆரம்பிக்கின்றது அந்த மண்ணின் தன்மையை கொண்டு. இதனை நாம் அறிகின்றோம். ஆக இங்கு இருக்கக்கூடிய விளைச்சல் அனைத்துமே காற்றாக பரவியிருக்கின்றது. அது துளிகளாக நீர் கோர்த்து இந்த பூமியில் அவன் விருப்பப்படி இறக்குகின்றான், அளவின்படி இறக்குகின்றான். அது வெறும் தண்ணீர் அல்ல, வெறும் காற்றல்ல. தண்ணீர் விளைச்சலை கொண்டு வருகின்றது, காற்று அந்த விளைச்சலுக்கு உயிரோட்டத்தை கொடுக்கின்றது. இவை அனைத்தையும் நாம் அறிகின்றோமே சிந்தனையின் மூலமாகவா? அவ்விதமாக அல்ல. இறைவனுடைய ஆற்றலை கொண்டு ஒவ்வொரு பொருளையும் அவன் நீரிலிருந்து படைக்கின்றான். இன்னும் தான் நாடிவற்றை வானங்களிலிருந்து இறக்குகின்றான் என்பதையும் அறியுங்கள். ஒவ்வொரு பொருளையும் வானங்களில் கால்நடைகளையும் சரி தாவரங்களையும் பரவிட்டிருக்கின்றான். பூமியில் அது விடும் பொழுது அது பசுமையாகி அது அழகான தாவரங்களை முளைப்பிக்கின்றது. அந்த பசுமைகளில் உயிரினங்களும் தோன்றுகின்றன. அவற்றுக்கு அந்த வாழ்வாதாரங்கள் அங்கேயே அமைந்திருக்கின்றன, அந்த பசுமைக்குள் அமைந்திருக்கின்றன. நீரோடைகளும் நீரொட்டுகளும் அங்கிருந்து உருவாகின்றன. நிச்சயமாக இறைவன் தான் நாடியதை படைப்பவன். நீங்கள் இதில் ஏதேனும் ஒன்றை படைப்பவர்களா? உங்களுக்காக ஒரு துளி நீரை வானத்திலிருந்து படைக்க முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பூமியில் உங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது வானங்களினுடைய தன்மையை கொண்டு இணைந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு உயிரோட்டம் உள்ள பலனாக இருக்கும். நான் கடல் நீரை குடிக்கும் நீராக மாற்றிவிட்டேன். நிச்சயமாக இந்த நீருக்கும் அந்த நீருக்கும் எந்த சம்மதமும் இல்லை. அது உயிரோட்டம் உள்ள நீர். இங்கு உயிரற்ற நீர். நீங்கள் ஒரு திரவத்தை குடிக்கின்றீர்களே தவிர ஒரு தாகத்திற்காக அது தண்ணீர் அல்ல. வானங்களின் குளிர்ச்சியிலிருந்து இறங்க வேண்டும் அந்த தண்ணீர். மழை நீர் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம். பூமியின் அடியில் உள்ள நீர் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லை. மழை நீரில் அடுத்த நாளே அங்கு மீன்பஞ்சிகளும் தவளைக்குட்டிகளும் அங்கு துள்ளி ஓடும். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரில் ஒரு சின்ன உயிரணு கூட அதில் இருக்காது, வாழ முடியாது. செத்த நீர் பூமி கடியில் அதை நான் இறைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். வெளிக்காற்று பட்டதும் அங்கு உயிரோட்டம் கிடைக்கின்றது. பூமி கடியில் இருக்கும் வரைக்கும் நிச்சயமாக அது உயிரோட்டம் இல்லை. அந்த வெளிக்காற்றோடு இணைந்து வேகமாக வரக்கூடிய அந்த தண்ணீர் உங்களுடைய உயிரோட்டத்திற்கு சாதகமானது. நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த இறைவனுடைய ஆற்றலின் பக்கம் நான் திரும்ப இருக்கின்றேன். அவனுடைய உதவி இல்லாமல் எனக்கு உயிரோட்டமே கிடையாது. என்னுடைய அறிவை கொண்டு பூமியில் மேய முடியும். இன்னும் என்னுடைய அறிவின் ஆற்றல் எனக்கு இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு எனக்கு நானே துன்பமான காரியங்கள் ஈடுபட முடியும். நான் சுத்தமான நீரை குடிக்கின்றேன் என்று ஒரு பாட்டு அழைப்பித்துக் கொண்டு அந்த சுத்தமான நீர் என்று நீங்கள் கருதுவது அது ஒரு புழுப்பூச்சி கூட கிடையாது. நல்லறிவு இருந்தால் ஒரு புழுப்பூச்சி கூட வாழ முடியாத இந்த தண்ணீரை நான் குடித்து இது எனக்கு உயிரோட்டம் கிடைத்து அதில் நான் வாழப்போகின்றேன். நான் ஒவ்வொரு ஆர்கனா ஃபெயிலியராக இருக்கு. லிவர் ஃபெயிலியூர், கிட்னி ஃபெயிலியூர், லங் ஃபெயிலியூர், டைஜஷன் ஆகலை, இந்த தண்ணி தானே காரணம். உங்களுடைய பெருமை அறியக்கூடிய தன்மையை நீக்கிவிட்டது. இறைவன் அங்கு நீங்கிவிட்டான். உங்களுடைய பெருமையின் காரணமாக இறைவனோடு இருக்கும் காலமெல்லாம் சத்தியத்தையும் அழகையும் நாம் அறிவோம், உண்மையையும் வாழ்க்கையையும் நாம் அறிவோம். வாழக்கூடிய அந்த மாபெரும் சூழ்நிலையில் நம்மை நாம் ஈடுபடுத்திக் கொள்வோம். அந்த சூழ்நிலைகளை இறைவன் இன்னும் அழகாக்குவான், அதிகமாக்குவான். இப்பொழுது நீங்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கை காற்றில் அமைந்திருக்கின்றதா அல்லது பொருள்களில் அமைந்திருக்கின்றதா என்பதை கவனியுங்கள். அத்தியாயம் 42:29. நிச்சயமாக அவனே உயிரினங்களை படைத்தான், அவனே மனிதனை படைத்தான். அத்தியாயம் 42:29. நிச்சயமாக அவன் தான், நீங்கள் அல்ல, அவன் தான். அவன் ஒருவன் தான் அகிலங்களை படைத்தான். அவன் உங்களை படைத்தான், உயிரினங்களை படைத்தான், காரணங்களையும் படைத்தான். வானங்களிலும் பூமியிலும் இவற்றை அவன் பரவிட்டிருக்கின்றான். அவன் ஆடும் பொழுது ஒன்று கொட்ட பேராக இருக்கிறான். இது இறைவனுடைய வாக்கு. நாம் இப்பொழுது அறிகின்றோம், நிச்சயமாக ஒரு துளியில் தண்ணீரில் இந்த பசுமை காடுகள், தோட்டங்கள், சோலைவனங்கள், பூங்காவனங்கள், என்னுடைய வாழ்வின் ஆதாரங்கள் அனைத்தும் அந்த ஒரு துளி தண்ணீரிலிருந்து உருவாகின்றன. அந்த தண்ணீர் பரப்பப்பட்டுவிட்டால் உயிரினங்களும் தாவரங்களும் பரப்பப்பட்டுவிட்டன. கண்களுக்கு தெரியாது. தான் ஆடும்போது அவற்றை ஒன்றிணைத்து பாக்கிய மிக்க நீராக இந்த பூமியை நிலக்கி உங்களுக்கு தேவையான இயற்கை செழிப்புகளையும் செல்வங்களையும் வழங்குகின்றன. அதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய தேவையானது இப்பொழுது காற்றில் இருக்கிறதா, அங்கிருந்து கூட்டப்பட்டு என்னுடைய தேவைக்கு இங்கு இறக்கப்பட வேண்டுமா, அல்லது பூமியில் உள்ளவற்றை மட்டும் பிடுங்கி மேய்ந்துவிட்டால் போதும், பிறகு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்ற அடிப்படையில் நாம் ஆக இருக்கின்றோமா? உங்களுடைய சயின்ஸ், உங்களுடைய அக்ரிகல்ச்சர், உங்களுடைய டெக்னாலஜி எந்த விதத்திலேயாவது ஒரு துளி நீரை படைக்க முடியுமா? அந்த துளியில் உங்களுக்கு இயற்கையினுடைய அவ்வளவு வாழ்வாதாரங்கள் இணைக்கப்பட்டு உயிரினங்களும் தாவரங்களும் அதிலிருந்து வெளியேற வேண்டும். உங்களால் முடியுமா? அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அறிவை கொண்டு பூமியில் உள்ளவற்றை கால்நடைகளை போன்று மேய்ந்து கொண்டிருக்க முடியுமே தவிர, இறை ஆற்றலில் நுழைந்து அவனுடைய அனுமதியை கொண்டு வானங்களிலும் பூமியிலும் என்னுடைய வாழ்வாதாரங்களை நான் விரும்பிய போது நான் போகங்களாக அடையிருக்கின்றேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நீங்கள் வாழ முடியாது. அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு விதித்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய காலம் முழுமைக்கும் சுகமான வாழ்க்கையும் நன்மையை சம்பாதிக்கக்கூடிய அந்த பேரண்மையை கொண்டு அவனுடைய ஆற்றலை கொண்டு வாழக்கூடிய பகுதிகளை, அதனுடைய அவனுடைய நாட்டத்தை நீங்கள் அடைவர்களாகவும் அவனுடைய நாட்டத்தின் காரணமாக நீங்கள் நல்லறிவை கொண்டு வாழ்பவர்களாக இருக்கின்றீர்கள். இதில் எத்தகைய மாற்றமும் நாம் ஏற்படுத்திவிட முடியாது. ஆக இப்பொழுது நான் காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன், காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன். அதில் பூமியுடைய இயற்கை செல்வங்கள் அவ்வளவும் அடைகிருக்கின்றது. உங்களுடைய மட்டமான அறிவுக்கூறும் ஆக்சிஜன் இருக்கிறது காற்று. இவ்வளவு காற்று இருக்கின்றது. அந்த காற்றிலிருந்து எனக்கு தடுக்கப்பட்டுவிட்டது, இனி காற்றுடைய இறங்காது என்று இவர்கள் ஆக்சிஜன் பம்ப் வைத்துக் கொண்டு இந்த காற்று செய்யாத வரையே நான் செய்து விடுவேன் என்று அவர்கள் ஃபோர்ஸ் கட்டாயத்தில் இறக்கிட்டிருக்காங்க. அதுவும் நிலவரம் எப்போ வென்டிலேஷன் செயற்கை சுவாசம் சொன்னாங்களோ அப்போ நிலைமை மோசமாகிவிட்டது என்று பொருள், அறியும் திறன் போய்விட்டது என்று பொருள், இறைவன் அவர்களுக்கான காலத்தோனையை முடித்துக் கொண்டிருக்கின்றான் என்று பொருள், அல்லது இவர்கள் அவனுக்காக விதிக்கப்பட்ட காலத்தோனையை அறிந்துவிட்டார்கள் என்று பொருள். தங்களுக்கு இதுதான் முடிவு என்று ஒவ்வொருவரும் எண்ணுகின்றான். மூச்சு தொண்டைக்குடி அடையும் பொழுது ஒவ்வொருவனும் தனக்கு இதுதான் முடிவு என்று அறிகின்றான். இப்பொழுது இறைவன் பக்கம் திரும்புகின்றான், என் இறைவனை என்னை பாதுகாத்துக் கொள்கின்ற இறைவன் உங்களுக்காக கூறுகின்றான், நீங்கள் இந்த நிலையை அறிவதற்கு முன்பாக நீங்கள் சம்பாதித்த தீமைகள் தான் இதற்கு காரணம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னை மறந்துவிட்டு நான் சம்பாதிப்பேன், நான் வாழ்வேன் என்று கூறக்கூடிய இந்த நிலை தான் காரணம் என்பதை அறியுங்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய மனதில் என்ன மேற்கொண்டிருக்கின்றீர்கள், அவனுடைய உதவியையா அல்லது நீங்கள் உங்களுடைய மனிதர்களுடைய அறிவாற்றலை கொண்டு வாழ்ந்து கொள்ள முடியுமா என்று என்ன அங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக இறைவன் அறிகின்றான். உங்களுடைய மனம் உங்களுக்கு சாதகமாக பேசுகின்றதா? இறைவனுக்கு பணிந்து அவனுக்கு நீங்கள் கடமைப்பட்டவர்கள், அவனிடமிருந்து நீங்கள் நன்மையை பெறுங்கள் என்ற அந்த பணிவை உங்களுடைய உள்ளம் மேற்கொண்டிருக்கின்றதா என்பதை நிச்சயமாக இறைவன் அறிகின்றான். என் இறைவன் எனக்கு கூறிக்கொண்டிருக்கின்றான், என்னை தவிர கதி இல்லை. நன்மைகளில் நீங்கள் ஒரு தோல்வியை அடையும் பொழுது, உங்களுடைய உடல் நலத்தில் கேடுகளை அடையும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். என் இறைவனே என்று நீங்கள் திரும்புகின்றீர்கள். உயிருக்கு பயம் வந்தபோது நீங்கள் இறைவனுக்கும் திரும்புகின்றீர்கள். அது வறுமையை கொண்டும் நோயை கொண்டும் இந்த இரண்டையும் கொண்டு மட்டும்தான் இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான் அந்த பயத்தை. பயபக்தியோடு வாழ வேண்டும் என்ற அந்த தன்மையை இறைவன் அறிவிப்பது நோயை கொண்டும் வறுமையை கொண்டும். இதற்கு அப்பால் நீங்கள் எந்த நேரத்திலும் அவனுக்கு திரும்பப் போவதில்லை. நிச்சயமாக இது இறைவனுடைய வாக்காக இருக்கிறது. அத்தியாயம் 6:42. நிச்சயமாக தூதர்களை அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ஊரிலும் அவர்கள் பணிந்திருப்பதற்காக வேண்டி அவர்களுடைய வறுமையையும் நோயையும் கொண்டு பிடித்தான் அவர்கள் திருந்தி வர வேண்டும். அவர்களிடம் நிச்சயமாக வாழ்க்கை இல்லை, இறைவனிடமிருந்து மட்டும்தான் வாழ்க்கை என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொரு சமுதாயத்தையும் வறுமையை கொண்டும் நோயை கொண்டு பிடிக்கின்றான். இப்பொழுது நாம் பஞ்சத்தை கொண்டு பிடிக்கப்பட்டிருக்கின்றோம், வறட்சியை கொண்டு பிடிக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுதும் கூட நாம் பக்கத்து ஊரிலிருந்து தண்ணி வரணும் நினைக்கிறதை தவிர வானம் நிறுத்தி கொண்டதே என்ற அந்த எண்ணம் இல்லை. வானத்திலிருந்து நீர் பொழிந்தால்தான் இயற்கை வளங்கள் நமக்கு. பக்கத்து ஊரிலிருந்து அங்கு சேகரித்து தண்ணி கொண்டு வரும் பொழுது இயற்கை வளங்கள் இல்லை. மாசுபட்ட இந்த காற்று மண்டலம் நமக்கு மாசுபட்டதாக இருக்கின்றது. அந்த நீரை குடிப்பதன் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கையும் இல்லை. அந்த நீரை குடிப்பதன் காரணமாக உங்களுக்கு வாழ்க்கையின் ஆதாரங்கள் முழுமையாக கூடிய அந்த சூழ்நிலையை நீங்கள் வாழவில்லை. வெப்பத்தில் கருகி கொண்டிருக்கின்றீர்கள், பெரும் தண்ணீரை குடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டுமா? அல்லது மேலிருந்து பாக்கியமிக்க இறைவனுடைய மன்னிப்பையும் இறைவனுடைய கருணையும் கொண்டு நம்பி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வேண்டுமா? நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். கர்நாடகா வேண்டுமா, ஆந்திரா வேண்டுமா, கேரளா வேண்டுமா, இறைவன் வேண்டுமா? இப்பொழுது திரும்புங்கள். இறைவன் ஒருவன் தான், அவனை தவிர கதி இல்லை. இது இறைவன் திரும்புவதற்கான ஒரு அழகான சூழ்நிலை. மனதிற்கு தூய்மையை கொண்டிருக்கின்றோம், அவனை தவிர கதி இல்லை. நான் இல்லை என்ற அந்த ஒரு விஷயம் போதும் இறைவன் உங்கள் மீது பாக்கியங்களை கொண்டுள்ளதற்கு. வானங்களில் இருந்து மழை பொழிந்தால் தவிர உங்களுக்கு வறுமையும் நீங்காது, நோயும் அதிகரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தப்பிக்கவும் முடியாது. எதனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் என்று அமைக்கிருக்கின்றீர்கள்? இறைவன் ஒருவன் தான் என்பதா? அல்லது உங்களுடைய படிப்பறிவும் உங்களுடைய கல்வியறிவும் உங்களுடைய மக்களும் உங்களுடைய அரசாங்கங்களும் உங்களுடைய சொந்தங்களாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய அண்டை அயலாளர்களாக இருக்கக்கூடிய கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த மக்களை நீங்கள் நம்பி வாழப்போகின்றீர்களா? உங்களுடைய அரசாங்கங்களையும் அரசியல்வாதிகள் நம்பி வாழப்போகின்றீர்களா? அந்த அரசியல்வாதிகளின் காரணமாகத்தான் வானம் நிறுத்திக் கொண்டது. நாம் அரசியல் ஓட்டு போடுவதன் காரணமாகத்தான், இவர்கள் தான் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நாம் நினைப்பதன் காரணமாகத்தான் பூமியை வாழ்ந்து விட்டது. இன்று நாம் ஒரு நரகத்தின் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நகரங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்வாதாரம் இறங்க வேண்டும், வானங்களில் இருந்து இறங்க இருக்கின்றது. பரவிற்ற நிச்சயமாக கால்நடைகளையும் உயிரினங்களையும் நாம் பூமியிலும் வானத்திலும் பரவிட்டிருக்கின்றோம். 42:29. அவன் உயிரினங்களை படைப்பவன், ஒன்று கொட்டுபவன், இந்த பூமியில் இறக்குபவன், விளைச்சல்களாகவும் இன்னும் அவன் தான் நாடிய விதத்தில் உயிரினங்கள் அவிதமாகவே படைக்கின்றான். ஒரே ஒரு தின்பண்டம் வச்சிருக்கீங்க, எண்ணெயில போட்டு தின்பண்டம் வச்சிருக்கீங்க, சுத்தி எறும்பே கிடையாது, எறும்பு கிடையாது இல்லையா? ருசியான ஒரு தின்பண்டம் வைக்கிறோம், தேங்காய் எண்ணெயில பண்ணணும். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அங்க ஒரு எறும்பு இருக்கும், இங்க ஒரு எறும்பு இருக்கும். இதனுடைய வாசனை காற்றில் பறக்கும் பொழுது அந்த வாசனை காற்றிற்குரிய அந்த உயிரினத்தை அந்த படைக்கும் கண் முன்பாக. எங்கேயும் கோத்துட்டு போறது பார்க்க முடியாது, இதுவரைக்கும் சுத்தமா. எப்படி அந்த எறும்பு உருவாகி பிறகு இங்கொன்றும் அங்கொன்றுமாக உங்கள் கண் முன்பாக எறும்புகள் உருவாகுவதை பார்க்கிறீர்கள், காற்றிலிருந்து உருவாவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். பிறகு அந்த தின்பண்டத்திற்கும் பூமியில் அது சேர்ந்துவிட கரையுடைய அந்த புற்றுக்கும் இடையே ஒரு லைன். படைப்பது யார்? நீங்கள் அறிய வேண்டும். ஒரு நீர்வீழ்ச்சியில் பெரிய அளவில் ஒரு நீர்வீழ்ச்சி கொட்டி கொண்டிருக்கின்றது, அதில் 100 அடி 200 அடி நீர்வீழ்ச்சி, 300 அடி நீர்வீழ்ச்சி, அதில் மீன் குஞ்சுகள் அப்பொழுதே படைக்கப்பட்டு துள்ளி எதிர்நீச்சல் போடுவதை பார்த்தீர்கள், விழுந்து கொண்டிருக்கும் பொழுதே. அங்கு படைப்பது யார்? எப்பொழுது ஒரு படைப்பு படைக்கப்படுகிறதோ அப்பொழுது அதே நேரம் அது தன்னுடைய மடியை நோக்கி சென்றுவிடும். ஒரு கன்று கொட்டி இன்றுவிட்டால் தாயின் மடியை நோக்கி சென்றும். எங்கிருந்து அந்த நீர் வீழ்ச்சி ஏற்படுகின்றதோ படைக்கப்பட்ட அந்த உயிரினமானது அந்த நீர்வீழ்ச்சியின் ஆரம்பத்தை நோக்கி தாயை நோக்கி தாண்டுகிறது. நீங்கள் அந்த மீன் துள்ளி குதிப்பதை பார்க்கிறீர்கள். கீழிருந்து மேலே ஏறி துள்ளி குதிக்கிறதா? இல்லை, படைக்கப்பட்ட அந்த நிமிடமே தாயை நோக்கி, எங்கிருந்து படைக்கப்பட்டதோ அதை நோக்கி பாய்கிறது. எவ்விதமாக படைக்கப்படுகின்றன? காற்றிலிருந்து, பின்னர் நீரிலிருந்து, பின்னர் அது உருவாக்கப்படுகின்றது. எப்படி உருவாக்கப்படுகின்றது? தாவரங்களும் அவிதமாகவே, அந்த நீர் விழுந்த பிறகு அங்கிருந்து தாவரங்கள் பசுமையாக கிடைக்கின்றது. உயிரினங்களும் அவிதமாகவே, பறவைகளும் அவிதமாகவே. இயற்கை சூழல் அவ்வளவிலும் உங்களுக்கு உயிர் சக்திகள் நிறைந்திருக்கின்றன. அந்த உயிரினங்கள் தான் நான் சுவாசிக்கின்றேன். இப்பொழுது என்னுடைய சுவாசத்தில் என்னென்ன உயிரினங்கள் இருக்கின்றனவோ அவ்வளவும் உங்களுக்குள் கிரகிக்கப்படுகின்றது. அதிலிருந்து என்னுடைய சக்தி உயிரோட்டம் ஆரம்பமாகின்றது. ஒவ்வொரு விஷயத்தையும் அறியக்கூடிய இந்த சக்தியானது உங்களுடைய உயிர் மூச்சாக இருக்கின்றது. இந்த வீணா போன மெடிக்கல் சர்வீஸ் சொல்ற மாதிரி ஆக்சிஜன் உள்ள போது கார்பன் டை ஆக்சைடு வருது. நிச்சயமாக இறைவன் வாழ்வாதாரத்தை அகிலங்களின் வாழ்வாதாரத்தை ஒரு உயிர் மூச்சாக அமைத்து பின்னர் அதிலிருந்து வெளியாகின்றான். உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அந்த உயிர் மூச்சில் இறைவன் அறிவிக்கின்றான். உங்களுக்கான சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. எச்சரிக்கையாளர்கள், உங்களுக்கான வாழ்வாதாரங்கள் வானங்களில் இறங்குவது தடைப்பட இருக்கின்றது. நீங்கள் வரம் மீது சென்று கொண்டிருக்கின்றீர்கள். பெருமை கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். உள்ளட்சம் இல்லை, பயபக்தி இல்லை, நீங்கள் அஞ்சுவீர்களா? உங்களுக்கான அவ்வளவு தாவரங்களின் சேர்க்கைகளும் அவ்வளவு உயிரினங்களின் சேர்க்கைகளும் உங்களுக்கு உணவாக மாறிக்கொண்டிருக்கின்றன. உங்களுடைய உயிர் மூச்சில் இவ்வளவு தடைப்பட்டு விட்டால் உங்களுடைய உயிரோட்டம் குறையும், நோய்கள் உருவாக இருக்கின்றது. நீங்கள் அறிவீர்களா? அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பாகவே இனம் புரியாத கவலையும் உங்களுக்காக தோற்றுவிக்கப்படுகிறது. என்னைத் தவிர இல்லை, உங்களுக்கு அறிவித்தோன்றில்லை. ஆகவே இவற்றை சாதாரணமாக எண்ணிக்கொண்டீர்களா? அந்த நாள் வரும்பொழுது உங்களை பாதுகாப்பவர் யார்? ஒவ்வொருவருக்கும் கவலையும் பயமும் அமைத்திருக்கின்றேன். இந்த கவலையையும் பயத்தையும் என்புடன் மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொண்டு கவலைப்படாதீர்கள். இல்லை என்பதற்காக இல்லை, இது மாற வேண்டும் என்பதற்காக அந்த கவலையும் பயம். நான் இருக்கின்றேன் என்று இதை உங்களுடைய இதயத்தில் அழைத்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது என் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய முயற்சிகளின் பக்கம் இன்னும் நீங்கள் செல்ல வேண்டாம். நிலைமை மோசமாகிவிடும். உங்களுக்கான தேவைகள் வானங்களிலிருந்து இறங்க வேண்டியிருக்கின்றது. உங்களுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்துமே சத்தியமான உண்மை. 51வது அதிகாரம் அத்தியாயம் 51:22, நீங்கள் வாக்களிக்கப்பட்டவை உங்களுக்கு விருப்பங்களாக இருக்கின்றதோ அவை வானங்களிலிருந்து உங்களுக்காக இறங்கி இருக்கின்றது. உயிரினங்களும் தாவரங்களும் உங்களுடைய வாழ்வாதாரமும் பற்றிருக்கின்றன. ஒரு மாம்பழத்தை நீங்கள் அருங்கள், அதிலிருந்து புறப்படக்கூடிய வாசனை உங்களை ஜன்னல்களுக்கு வெளியே போகும் பொழுது வானங்களிலிருந்து இறங்கிய காற்று மண்டலத்தில் அந்த மாம்பழத்திற்கான ஒரு ஈ, பொன்னிறமான ஒரு ஈ உருவாகின்றது. அது நேரடியாக அந்த மாம்பழத்தை வந்து ஒட்டும். அதனுடைய உணவாக உருவாக்கப்படுவது வானங்களிலிருந்து உருவாக்கப்படுகின்றன. ஒவ்வொரு விளைச்சலும் ஒரு நாளைக்கு 10 கோடி ஆடுகள் வெட்டப்படுகின்றன. என்ன கதியாகும் ஒவ்வொரு நாளும்? அப்படி என்றால் அந்த ஆடுகளை வானங்களிலிருந்து சேர்த்து காடுகளில் இறக்குவோம் யார்? அங்கிருந்து நீங்கள் ஓட்டிக்கொண்டு வருகின்றீர்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆணும் பெண்ணுமான ஆடு ஒன்று சேர்ந்து குட்டி போட்டு அது வளர்ந்து 3 வருஷங்கள் சோதனைச்சிட்டு இருக்கீங்க. சாத்தியமா இது? உலகம் தோன்றிய நாளிலிருந்து என்று வரையில் ஆடுகளுக்கு எந்த பஞ்சமும் இல்லையே. அதன் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று நீங்கள் ஒதுக்கியிருப்பதன் காரணமாக இறைவனிடம் வந்துள்ள ஆற்றலாக படைக்கப்பட்டுள்ள வந்து கொண்டிருக்கின்றன. வானங்களிலிருந்து இறங்குகின்றன. அத்தியாயம் 41:29, அவனே உயிரினங்களை படைத்தான். பூமியிலும் வானங்களிலும் அவற்றை பரவிட்டிருக்கின்றான். பூமியில் பரவிட்டிருப்பது தெரிகிறது, காலநிலைகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. வானங்களில் எப்படி அறியுங்கள். ஒரு துளியிலிருந்து உருவாகின்றது, அறியுங்கள். எறும்புகள் எப்படி உருவாகின்றன? எப்படி உங்களுக்கான அந்த படத்திற்கான அந்த பொன்னிறமான வண்டு எப்படி வந்து அந்த மாவட்டத்தை உட்கார் சட்டங்களை போவார்கள்? அதனுடைய உயிரோட்டங்களான புது என்ன என்பது தெரியாது. நீங்கள் யார் என்பது தெரியாது. அது தெரிந்ததெல்லாம் மாம்பழத்தினுடைய அந்த ஒரு தேவை உணவுக்காக வருகின்றது. நீங்கள் சட்டிவிட்டு என்பது தெரியாது. சட்டிவிட்டால் போகாது, அங்கே ஒட்டிக்கொண்டிருக்கும். அந்த மாம்பழத்தை மூடி போட்டுவிட்டால் ஒரு செகண்ட் அந்த இன காலம் எங்கிருந்து படைக்கப்படுகின்றதோ அப்படியே மறைகின்றது. பூமியிலிருந்து படைக்கப்பட்ட நீங்கள் பூமியிலேயே நீங்கள் சிதைந்து விடுவீர்கள். வானத்திலிருந்து படைக்கப்பட்டவை வானத்திலேயே மறைகின்றது. மடைநிலைகள் நீங்கள் பார்ப்பீர்கள். அங்கு தட்டங்கள் திடீரென்று ஒரு வட்டத்தில் சுற்றி கொண்டிருக்கும். பெரும் அந்த காற்றில் இருந்து உருவானதுதான். கொஞ்ச நேரம் பார்த்தா அது காணாம போயிருக்கும். கீழே பார்த்தா கீழே எதுவும் உளுந்து செத்திருக்காது. காற்றிலேயே பிறந்தது, காற்றிலேயே மறைந்துவிடும். வானங்களில் பூமியிலும் கால்நடைகளையும் உயிரினங்களையும் பரவிட்டிருக்கின்றான். இவற்றை நான் சுவாசிக்கின்றேன், நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அது உயிரோட்டம் உண்டது. ஏன் வச்சிருக்கிற ஆக்சிஜனா மூஞ்சி வச்சுட்டு நான் உயிரை காப்பாற்றிட்டுருக்கேன். உயிர் காப்பாற்ற முடியுமா? எப்படி அது நின்று விடுகின்றது, உயிர் பிரிந்து விடுகின்றது? அந்த உயிரோட்டம் உள்ள ஒவ்வொன்றும் என்னுடைய நெஞ்சத்தில் அங்கு அது தன்னுடைய சக்தியை ஈர்க்க வேண்டும், உயர்விக்கிறது. அந்த நெஞ்சத்தில் இறைவன் தன்னுடைய அனுமதி அமைத்திருக்கின்றான். அந்த அனுமதி இல்லாமல் காற்றில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் எனக்காக இயங்காது. அகிலங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரணுவும் இங்கு பரப்பப்பட்டு அதனுடைய ரசமாக எனக்கு காற்றாக அமைக்கப்படுகின்றது. அந்த காற்றில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இது அவ்வளவும் நம் அறிவுக்கு பொருத்தமாக எட்டுகிறது. நிச்சயமாக காற்றில் இருக்கும் உயிரினங்கள் படைக்கப்படுகின்றன, அவற்றை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. அந்த காற்றை நீங்கள் படைப்பவர்கள் இல்லை. அந்த காற்றில் கண்ணுக்கே தெரியாமல் அவ்வளவு லேசாக அவ்வளவு உயிரினங்களையும் நீங்கள் சுவாசிக்கின்றீர்கள். இங்கே வெஜிடேரியன் நான் இதில் இருந்து பேசுகிறேன். நாங்கள் வெஜிடேரியன் ஒரு பெருமை வேற. நான் வெஜிடேரியன்னா நீங்கள் உயிரையாக கொடுத்தீங்க. உயிரை கொண்டிருப்பவர்கள் மனிதர்கள் மட்டும்தான். ஏனென்றால் அந்த உயிரில் உயிரோட்டம் இருக்கின்றது, அந்த உயிரில் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது, அந்த உயிர் முக்கியம் என்று அறிவிக்கப்படுகின்றது. அந்த உயிரோட்டத்தில் வானவெளியிலும் பூமியிலும் அவ்வளவு சக்தி செயற்களையும் கொண்டு அங்கு அமைந்திருக்கின்றது அந்த உயிர். அந்த உயிரை படைத்த இறைவனை பற்றி அறியக்கூடிய அந்த தன்மை அமைக்கப்படுகின்றது. அந்த நெஞ்சம் உங்களுடைய வார்த்தையாக இருக்கின்றது. நெஞ்சத்துக்கு ஒரு வேதனை பற்றி கொண்டால் நான் வாழ விரும்பவில்லை. நெஞ்சங்கள் விசாலமாக இருக்கும் வரையில் நான் நீண்ட ஆயுட்கள் வாழ விரும்புகின்றேன். இவையெல்லாம் மிருகங்களுக்கு கிடையாது. நாளைய வாழ்க்கையை பற்றிய எண்ணம் மனிதனுக்கு இருக்கின்றது. அதில் எனக்கு உதவி வேண்டும். அந்த உதவியில் மிக அழகான உதவி இறைவனிடம் உதவிதான் என்பதை அறிந்திருக்கின்றது. இறைவனிடம் நேரடியாக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு மனிதன் மட்டும்தான். அந்த மனிதனுக்கு இணையாக எதுவுமே கிடையாது. அந்த உயிரை கொலை செய்தால் மட்டும்தான் கொலை. எனக்கு இத்தனை நாளில் ஒரு குற்றம் செஞ்சவங்களுக்கு ஒரு துப்பு தண்டனை கொடுத்த அந்த தண்டனை வரத்துக்கு முன்னாடி அனுபவிக்கக்கூடிய வேதனை, நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு வேதனையை ஆடு மாடுகளோ மற்ற விலங்குகளோ அடைய முடியாது. அவற்றுக்கு அறியக்கூடிய அந்த உள்ளம் கிடையாது, மனம் கிடையாது. ஆனால் இவர்கள் மனம் இருக்கிறது, உள்ளம் இருக்கிறது பேசிக் கொண்டிருப்பார்கள். அவிதமாக அல்ல. நீங்கள் இவர்கள் கூறுவதை கேட்கிறீர்கள், துடிக்கிறதே என்று கேட்க. ஆமாம், துடிக்கிறது. அதுக்காக உயிருக்கிறது என்று பார்த்தமா, உயிர் என்பது வேறு, துடிப்பு என்பது இன்னொரு குலம். ஒரு பள்ளியை பார்க்குறீங்க, பள்ளியுடைய வால் அருந்து கீழே விடுறது. பள்ளி துடிக்கணுமா வால் துடிக்கணுமா, எது துடிக்கிறது? வால், பள்ளியுடைய வால் அருந்து விடுறது. விழுந்துட்டா எது துடிக்குது? வால் துடிக்குது. உயிர் எங்க இருக்குது? அங்க இருக்குது. இது உண்மையிலேயே துடிப்பதன் காரணமாக உயிர் துடிக்கிறது என்று கேட்டால் பள்ளியில துடிக்கணும், ஏன் வால் துடிக்கணும்? உங்க கையை வெட்டி போடுங்க, கை துடிக்கும், நீங்க துடிக்க மாட்டீங்க. ஏதோ ஒன்று இல்லை என்று நீங்கள் ரத்தத்தை அடித்து பிடிப்பீர்கள், பயம் மட்டுமா இருக்கும். ஆனால் துடிப்பது அதுதான். துடிப்பதன் காரணமாக கொலை செய்கின்றால் கொடுமை செய்கின்ற அர்த்தமல்ல. சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு இறைவன் தன்னுடைய ஆற்றலை அறிவிக்கின்றான். இவ்விதமாக சிந்தித்து பழகுங்கள் என்று. மனிதனை கொலை செய்தால் மட்டும்தான் கொலை, மற்றபடி கொலைகள் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் அவற்றில் இருக்கின்றன. அவற்றில் உங்களுடைய உணவாதாரமும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் அவ்வளவையும் சேர்த்துத்தான் உங்களுடைய உயிரோட்டமாக கொண்டிருக்கின்றீர்கள். ஜெயின்களை பார்ப்போமானால் அவர்கள் கட்டி கொண்டிருப்பார்கள். ஒரு எதுவும் கிருமிகள் போயிட்டு நம்ம காரணமாக செத்தக்கூடாது என்று ஒரு குண்டூசி நினைவில் ஆயிரக்கணக்கான கிருமிகள் இருக்கின்றன. இவங்க போட்டுக்கிறது வந்து உள்ள மூச்சுட்டு வந்து போகாமையா இருக்குது. ஆனால் இது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. நான் உயிர்களை கொலை செய்ய மாட்டேன். மூச்சு காற்று கூட கிருமிகள் போயிடக்கூடாது. கிருமிகள் போனால் தான் உயிரோடு வாழ முடியும், இல்லைன்னா வாழ முடியாது. சாதாரண கிருமிகள் காரணமாகத்தான் எனக்கு இல்லாத காரணமாகத்தான் எனக்கு நோய்கள் சொல்லிட்டு வேக்சின் போட்டுட்டுருக்காங்க. கிருமிகள் வேணும் நான் வாழ்றதுக்கு. இந்த காற்றில் அவ்வளவு கிருமிகள் இருக்கின்றன, அவ்வளவும் வேண்டும் நான் சுகமாக வாழ்வதற்கு, உயிரோட்டம் உள்ள மனசோடு வாழ்வதற்கு, மறைவான விஷயங்கள் எல்லாம் அறிந்து வாழ்வதற்கு, நாளைய வாழ்க்கையை நான் தெளிந்து வாழ்வதற்கு, பயமும் கவலையும் இல்லாமல் மன அமைதியுடனும் சாந்தத்துடன் வாழ்வதற்கு. இவ்வளவு உயிரோட்டம் உள்ள என்னென்ன உள்ளே சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு அறிய மாட்டோம். ஆடு மாடு ஒட்டகை இன்னும் காளைகள் இன்னும் நீங்கள் அறியாதவை அவ்வளவும் பரப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த வானங்களிலிருந்து உங்களுடைய அதனுடைய செயற்கையாக உள்ள நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவும் நீங்கள் அறியாமல் உங்களுடைய வாழ்க்கையை வெறும் காற்றாக, வெறும் வெற்றி காற்றாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். அவிதமாக காட்டாக சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு தன் இதனுடைய பேராற்றல் அங்கு இருக்கின்றது. நீங்கள் எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்கு உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது. உயிரோட்டத்தை நிகழக்கூடிய சக்தி இல்லை. காரணம், நீங்கள் நான் வாழ்கின்றேன், என் இறைவன் என்னை வாழ வைக்கவில்லை, என் முயற்சிதான் முக்கியம் என்ற அடிப்படையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய வாக்கு நீயா நானா, அவ்வளவுதான். நிச்சயமாக அது உங்களை துன்பத்திற்குள்ளாக உங்களுக்கு நல்லடிபடுவதற்காக வேண்டி உங்களுக்கு அந்த ஒரு எச்சரிக்கையை சொல்கின்றான். எதனை நான் பயந்து கொண்டிருந்தேனோ அது எனக்கு நெருக்கமாக மாறிக்கொண்டிருக்கின்றது, எனக்குள்ள நிகழ்ந்து விட்டது. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைகளுக்கு டயபெட்டிஸ் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, உங்களுடைய பரம்பரைக்கு டயபெட்டிஸ் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது உண்மையா இல்லையா? ஆக நீங்கள் எதனை எதிர்பார்த்திருக்கின்றீர்களோ அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளைக்கும் டயபெட்டிஸ் வந்திருக்குது, என் காரணமாக வந்திருக்கு. எந்த ஒரு நாளாவது நீங்கள் நிம்மதியோடு இருக்க முடியுமா? அதே நேரம் உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கும் சுகமாக வேண்டும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் சுகமாக வேண்டும், உங்கள் குழந்தைகளுக்கும் தொற்றக்கூடாது, இது இருக்கிறதா உங்களுடைய மனதில்? இருந்த போதிலும் டாக்டர்கள் கூறிவிட்டார்கள், எனக்கு இந்த நோய் குணமாகாது, என் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த நோய் வரும். நீங்கள் எதனை மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அது நிகழும். இது உங்களுக்கு கவலையாக அமைந்திருக்கிறது. அந்த கவலை நாளைய வாழ்க்கையில் எதனை நீங்கள் அழகாக கொண்டிருக்கின்றீர்களோ அதற்கு தகுந்த சாந்தமும் சமாதானமும் இருந்த ஒரு மனநிலை அதற்குரியது தான் நிகழும். எதை நீங்கள் கவலையாக கொண்டிருக்கின்றீர்களோ இறைவனுடைய வாக்குக்கு மீறி இதுதான் நடக்கும் என்று, நடக்க வேண்டாம் என்று இறைவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நடக்கும், நடக்கும் என்று நீங்கள் அவனுடைய வாக்குக்கு மீறி கெட்டதை அதிகமாக நாளைய வாழ்க்கையில் நீங்கள் நடக்க இருப்பதை என்று மனதில் கொள்கின்றீர்கள். இன்னமும் இறைவன் அறிவிக்கின்றான், நாளைய நிகழ்ச்சி என்ன என்பதை நீங்கள் அறிபவர்கள் இல்லை, நாளைய நிகழ்ச்சி என்ன என்பதை நீங்கள் அறிபவர்கள் இல்லை, நாளைய வாழ்க்கை உங்கள் கைகளில் இல்லை. இது இறைவன் அறிவித்திருக்கின்றான். இதனை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? இல்லை, நாளைய வாழ்க்கை என்னிடம் இருக்கிறது என்று இருப்பீர்களா? அப்படியானால் உங்களுடைய கவலைகளை நீக்கிக் கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கையில் நிகழும் என்று இருக்குமானால் அந்த நிகழ்வுகள் நிகழத்தான் செய்யும் என்ற கவலை இருக்கின்றீர்கள். நாளைய வாழ்க்கை முழுக்க இருக்குமானால் அதை மாற்றிக்கொண்டு என்று நீங்கள் அமைந்தடையுங்கள், பரிபூர்ணமான சுகத்தோடு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள், கவலையை நீக்கிக் கொண்டு முடியுமா என்றார்கள். ஒரு ராத்திரி தூக்கம் இல்லைனாலே போச்சு, மறுநாள் எனக்கு தூக்கம் இல்லாமல் ஆயிரம் உங்களுக்கு கவலை வந்துடும். அதனை நீக்கிக் கொள்ள உங்களுக்கு வழியும் இல்லை, நிச்சயமாக மறுநாள் உங்களுக்கு தூக்கம் இல்லை, இது தொடர்ச்சியாக மாறிவிடும். ஆனால் இறைவன் புரிகின்றான், கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்திற்கும் முதலில் கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். என்னை மறந்ததனுடைய தீமைகளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இப்பொழுது என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள். நான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன், இந்த நிகழ்வுகள் நிகழக்கூடாது என்று. நீங்களோ உங்களுடைய அறிவை கொண்டு நிகழத்தானே செய்யும் என்று நீங்கள் முடிவு செய்கின்றீர்கள். இறைவன் புரிகின்றான், உங்களுக்கு நான் எந்த அநியாயம் செய்யவில்லை, மாறாக என்னை மறந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள். எல்லா அறிவும் படைத்தவர்கள் நீங்கள் தான். வானங்கள் முதலாக பொன்னிறையில உங்களை ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் கற்றுக்கிட்டீங்க, எனக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை என்று நினைக்கிறேன். ஒரு துன்பம் தீண்டிவிட்டால் அவற்றை திரும்புகின்றீர்கள் என்பதை நீங்கள் அறியுங்கள். ஒரு சிறிய துன்பம் தீண்டிவிட்டால் அவனையே நீங்கள் மறந்துவிடுகின்றீர்கள். இது போதாத தான் அந்த துன்பத்துக்குள்ளாகி பின்னர் அந்த துன்பத்திலிருந்து மீறுவதற்கான அனைத்து வழிகளையும் இல்லை என்று முடிவு செய்த பிறகு இவ்வளவு காலமும் துன்பத்தில் என்னுடைய வாழ்நாளை வீணாக்கிவிட்டு இறுதியாக மரணத்தை பார்க்கும் நிலையில் உன்னிடம் திரும்புகின்றேன் என்று கூறுகின்றோமே, நிச்சயமாக கூறுகின்றான், இந்த நிலையில் தான் நான் இவ்வளவு காலமும் உயிரை வைத்துக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருந்தீர்கள். உயிரை மாய்த்த பின்னர் இதுதான் முடிவு என்று தெரிந்த பின்னர் இப்பொழுது நீங்கள் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. வேதனைகளுக்கு மேல் வேதனை அதிகமாகி வரும்போது என்னை முடித்து விடலாமே என்று எண்ணுவீர்கள், நிச்சயமாக அதுவும் அல்ல. உங்களுக்காக விதிக்கப்பட்ட காலத்துவணையில் நீங்கள் வாழ்ந்தே ஆக வேண்டும். உங்களால் தற்கொலையும் கூட செய்து கொள்ள முடியாது அவனுடைய அனுமதி இல்லாமல். ஆக நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை என்று இருக்கும் பொழுது உங்களை நீங்களே முடித்து விட்டால் என்ன என்று அதுக்குள்ளே திரும்பீர்கள். அவிதமாக அல்ல, விதிக்கப்பட்ட காலம் என்று ஒன்று இருக்கின்றது, அதை நீங்கள் முடித்து பின்னர் நீங்கள் திரும்ப வேண்டும். அந்த நேரம் வந்துவிட்டால் நீங்கள் முந்தவ மாட்டீர்கள், பிந்தவ மாட்டீர்கள். அவனுடைய காலம் நீங்கள் விதிக்கப்பட்ட நேரத்தில் முடிவடும். எங்கு உங்களுக்கு மரணம் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த மரணம் அடையும் இடங்களுக்கு சென்றே தீர்க்க வேண்டும் என்று நாம் அஞ்சுவோமாக. உங்களுடைய உள்ளத்தில் அழகானதாகவும் நியாயமானதாகவும் எதனை நீங்கள் பிரார்த்தனையாக மேற்கொள்கின்றீர்களோ அதனை இறைவன் நிகழ்த்தி வைப்பான், அவன் நீதிமான். நீதியின் மீது நிலைத்திருப்பவன், நியாயத்தின் மீது நிலைத்திருப்பவன், நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ அது நியாயமாக இருப்பின் அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்நாளுக்குள் அது மாற்றப்பட்டு அந்த வாழ்க்கையில் நீங்கள் வாழ்விக்கப்பட்டு இறைவனை பற்றிய சாந்தத்தையும் சமாதானம் அறிவிக்கப்பட்டு பிறகு நீங்கள் அழகான மரணத்தில் கைப்பற்றப்படுகிறீர்கள். இறைவனுடைய வாக்கு எதிர்பார்க்க இருக்கின்றது. மறைவான மற்ற பாதைகள் நீங்கள் அறிய மாட்டீர்கள். நிச்சயமாக அவனை தவிர நாளைய வாழ்க்கை அனைத்துமே மறைவான பாதைகள் அடங்கி இருக்கின்றது. நீங்கள் விரும்பக்கூடிய ஒவ்வொன்றும் என் புறம் என்று நிகழ இருக்கின்றது, உங்களிடமிருந்து அல்ல. உங்களுக்கு நோய்கள் வர வேண்டாம் என்றால் வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலிருந்தும் அனைத்து உயிரினங்களின் சேர்க்கையை கொண்டும் உங்களுடைய உயிர்மச்சானை கிடைக்கும் பொழுது அங்கிருந்து அதனுடைய ரசம் அந்த உயிரோட்டத்தினுடைய அடிப்படை ரசமாவது உறிஞ்சப்படுகின்றது உங்களுடைய நுரையீரல்களால். அந்த நெஞ்சத்தில் இறைவனுடைய ஆற்றல் வேண்டும் அந்த நுரையீரல்கள் இயங்குவதற்காக வேண்டும். வானங்களிலிருந்து கிரகிக்கப்படக்கூடிய அந்த காற்று வாழ்வாதாரங்களை இறங்குகின்றது. அது ஒரு மூச்சு அடைப்பட்டுவிட்டால் உடனே பயம் ஏற்படுகின்றது, அறிவிக்கின்றது. உங்களிடம் உயிர் மூச்சு என்பது அகிலங்களின் சேர்க்கையினுடைய அவ்வளவு உயிரினங்களுடைய அந்த சாரம்சமும் இறங்க வேண்டும், இறங்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. எனவே உங்களுடைய உயிர் மூச்சு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அமிதமாக பாதிக்கப்படும் பொழுது உங்களுடைய உடற்கூறுகளில் நோய்கள் ஏற்படுகின்றன. அந்த நோய்களை நீங்க வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான். நீங்களோ நான் பார்த்துக் கொள்கின்றேன், டாக்டர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றீர்கள். இறைவன் அறியாயம் செய்யவில்லை. அந்த டாக்டர்கள் அவர்களுடைய வாக்குகளில் பொய்யாகும் பொழுது இப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். அந்த நேரத்திலும் இறைவன் உங்களை மன்னிக்கின்றான். ஏனென்றால் காலத்தவணை இருக்கின்றது. மன்னித்து அவனுடைய அருளை கொண்டு வாழ்விக்கும் பொழுது நட்டறிவுடையோர் சிந்தித்து உணர்வு பெறுவார்கள். இனி நான் இறைவனை தேர்வு இறைவனையும் நம்பக்கூடாது என்று இந்த வாழ்க்கையில் நாம் வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மறைவானவை, உங்களுடைய அறிவு கேட்டாது. ஒவ்வொரு விஷயமும் நாளைய செய்தியை பற்றியது. நாளைய வாழ்க்கை உங்களிடம் இல்லை. நாளைய வாழ்க்கை என்னிடம் இருக்கிறது என்று கூறும் வரையில் அருமையும் நோயும் உங்களை பின்தொடரும், தொடர்ந்து வரும். மன கஷ்டங்களோடு வாழ வேண்டியிருக்கும், வறுமை வந்துவிடுமோ என்று பயந்த நிலையில் அது நிகழக்கூடிய நிலையில் உடல் கஷ்டங்களிடம் வாழ வேண்டியிருக்கும், மன வேதனைகளில் வாழ வேண்டியிருக்கும். அந்த வேதனைகளை நீங்கள் நீக்கொள்வதில்லை என்பதை தெளிவாக அறிந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய இறைவன் பக்கம்தான் திரும்புகின்றீர்கள். இதுவரையில் நான் என் கைகளையும் என் கால்களையும் கொண்டு என்னென்ன முடியுமோ இவற்றுக்கான பரிகாரங்கள் என்ன என்று மாந்திரிகத்தின் பக்கமும் நான் செல்லுவேன், ஆனால் இறைவன் பக்கம் ஆக மாட்டேன். அங்கும் உங்களுக்காக பூசாரிகள் காத்துக் கொண்டிருப்பார்கள், மனிதர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். தவிர இறைவன் பக்கம் திரும்பவில்லை. இறை என்பது உணர்வு, இறைவன் என்பது உணர்வு, அவனை தவிர கதியில்லை என்பது உணர்வு, அவனுக்கே பணிகின்றேன் பயபக்தியோடு இருக்கின்றேன் பயம் என்பது உணர்வு, பக்தி வேண்டும் என்று விரும்புவது உணர்வு, எல்லாமே பார்க்க முடியாத உணர்வுபூர்வமான நிகழ்வுகளாக நெஞ்சத்தில் அமைகின்றன. இப்பொழுது வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கான உணவு வகைகள் அனைத்தும் உங்களுடைய நெஞ்சங்களில் இருக்கப்படுகின்றன, உங்களுடைய நோய்கள் குணமாகின்றன. ஆனால் நீங்கள் கூறுவீர்கள், உடம்பை பார்த்துக்கங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுங்க நல்லபடியா. இது அந்த காலம் இறைவனுடைய பயம் இருந்த போது. இப்பொழுது வேலை வரைக்கும் சாப்பிடாத உடம்பு கெட்டுக்கணும், பட்னியோடு பச்சையத்தோடு. இந்த அறிவில்லாத மக்களிடம் நீங்கள் பெருமை கொண்டாடுகின்றீர்கள், நான் உங்களை பின்பற்றுகின்றேன், நானும் படித்தவன் என்று. சாப்பிடாதேன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு அறிவா? பத்தியம்போடு பட்டினி போடு இப்ப நல்லா இருப்பேன்னு சொல்றது அறிவா? அப்படி என்றால் இவ்வளவு உணவுகள் படைத்திருக்கின்றானே அவ்வளவும், எந்த அளவுக்கு இறைவனை உதாசீனப்படுத்திவிட்டு உன்னுடைய உணவே தேவையில்லை, நான் பட்டினி கலந்து உடம்பு ஸ்லிம்மா வச்சுட்டு வாழ். ஒவ்வொருவருக்கும் ஒரு உடல் வாழ். நீங்கள் உடம்பு கருத்து விட்டது அதன் காரணமாகத்தான் எனக்கு நோய்கள் என்று கூறுகின்றீர்கள். உடம்பு கருத்து விட்டால் நோய்கள் உருவாகும் என்று சொன்ன இந்த மனிதர்களை நீங்கள் நம்பினீர்கள். அதன் காரணமாக உடல் வளத்தோடு இருக்கும் பொழுது மனவளம் வேண்டும் என்று ஏன் கேட்கவில்லை உங்களுடைய வேண்டும். இங்கு நன்மைகள் இருக்க வேண்டும், இந்த நன்மையை கொண்டுதான் என்னுடைய உடல் வளம் பெறுகின்றது, இங்கு இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டுதான் உங்களுடைய உடல் அந்த பாதையில் செல்கின்றது. உங்களுடைய எண்ணங்கள் முந்துகின்றன, உங்களுடைய உடல் அதனை சொல்கிறது. எந்த ஒரு விஷயத்திற்குமே செய்வதற்கு முன்பாக எண்ணங்கள் புரிகின்றன, இது வேண்டும். பிறகு என்னுடைய உடல் கை கால்கள் அதன் அளவில் செல்கின்றன. ஒரு பசியோடு இருந்தாலும் உணவு சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறது. எந்த ஹோட்டலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு சொல்றது அங்க நம்ம போகிறோம். மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் உங்களை வழிநடத்துகிறது என்பதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல பல காட்சிகள். ஆக மறைவான பாதைகள், மறைவான உங்களுடைய அந்த உணர்வு, அந்த மறைவான சக்தி, அந்த சக்தியின் டைரக்ஷன்ஸ் இருக்குது, அது உங்களுடைய உடலை நடத்தி செல்கின்றது. நான் போறேன் என்ற எண்ணம் போய்விட்டது, என் உடல் அதனை தொடர்ந்து செல்கின்றது. உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள், உங்களுடைய எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த எண்ணத்தை படைத்தவன் இறைவன். அதில் முதலாவதாக தன்னை அறிவிக்கின்றான், என்னுடைய அனுமதி இல்லாமல் நல்லெண்ணம் இல்லை, என்னுடைய அனுமதி இல்லாமல் அமைதி இல்லை, என்னுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய வேதனைகள் உங்களை மனதில் நீங்காது. எந்த அளவுக்கு வேதனைகள் அங்கு குடிகொண்டிருக்கின்றதோ உடலில் அதனுடைய கோப்புகள் நோய்களாக உருவாக இருக்கின்றன. வானங்களில் இருக்கக்கூடிய உணவின் ஆதாரங்கள் சேர்க்கப்பட்டு உங்களுக்கு விளைச்சலாக ஆகின்றது. அதே போன்று இறைவனை நம்பாமல் இருக்கும் பொழுது கெட்ட சக்திகள் அனைத்தும் சேர்க்கப்பட்டு உங்களுடைய உள்ளத்தில் அது கவலை உண்டு பண்ணி உங்களுடைய உடல் உறுப்புகளில் நோய்களை உண்டாக்குகின்றன, விளைச்சல்களாக உருவாக்கின்றன. நீங்கள் தொட முடியாது அதனை, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை மாற்றாதவர்கள். என்ன மாற்றணும், சுகமாகணும் ஒரு எண்ணத்தை மேற்கொள்வதாக வேறு இறை வழி மருத்துவம் இதுதான். இறைவனுடைய ஒரு சொல்லுக்கு கட்டுப்படுகின்றேன். மனிதனுடைய அவ்வளவு குப்பை தொட்டி படிப்புகளையும் குப்பை என்று செய்கின்றேன். குறிப்பாக டாக்டர்களையும் அவருடைய படிப்புகளையும் அது விளக்கமாற்றுக்கு சமமாக என்னுடைய உடல் நலத்துக்கில்லை. என்ன அங்கு அமைத்திருக்கின்றேன் உங்களுடைய உள்ளத்தில், சுகமாக வாடுங்கள், நோய் வந்துவிட்டது, என்ன அமைத்திருக்கின்றேன், நோய் நீங்கட்டும், என்னுடைய வாக்கு எது வேண்டும் உங்களுக்கு, எதனை நீங்கள் மனதில் வைத்திருக்கின்றீர்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய உடல் அசையும் அந்த நேரத்தில். இது நம்புவது அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு கூட நீங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னா முதல்ல வரணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் தானே உங்க மனசு ஏற்கனவே வந்துருச்சு, உடம்பு ஃபாலோ பண்ணிருந்தது தானே. இந்த உடம்ப நம்புறீங்க, இங்கே ஒரு வியாதி இங்கே ஒரு வியாதி, இங்கே வியாதி இருக்குது, இதனுடைய வியாதி இங்க இருக்குதுன்னு சொல்றது இங்கதானே, இங்க இவ்வளவு வாய்ப்பு பேசணும் இல்லையே. வயிற்று அடிக்கிறதுன்னா வயிறா வலி கத்துது, இங்கேதானே கத்துது வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப சுகமாகணுங்கிற இங்கேதானே இருக்குது, அதுக்கிட்டே சொல்றீங்க சுகமாக இருக்குது இல்லையே, இங்கே இருக்கு. அந்த சுகமாகணும் செய்தி யார்ட்டு வந்தது, உங்களுடைய அறிவு சுகமாகாது ஆனால் சுகமாக வேண்டும் என்ற அந்த செய்தி அங்க இருக்கிறது, யார் கொண்டு வந்தது? மனதில் ஏகப்பட்ட கேடுகள் இருக்கின்றன, அந்த கேடுகள் ஒவ்வொன்றும் தவறு என்பதை அறிவிப்போனியா, வெளியே தெரியாது, நம்ம வெளியே செய்யவும் இல்லை. ஆனால் திருடு தவறு, கொலை செய்வது தவறு, நம்ப வச்சு கழுத்திருப்பது தவறு, மானக்கேடுகள் தவறு, மனச்சைகள் தவறு. ஆனால் இதுதானே பிரதானமாக வாழ்க்கையாக நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது அதனுடைய அந்த எண்ணம் எது எங்கிருக்கின்றதோ அந்த திசையில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த வெளிப்படையான தவறின் பக்கம் உங்களை அழைத்துச் செல்லும். நீங்கள் அங்கு மனிதர்களால் மோசமானவர்கள் என்று அடையாளம் காணப்படுவீர்கள். அங்கு சமுதாயத்திலும் நம்முடைய வாழ்க்கை செல்கின்றோம். எண்ணங்களின் மீது சத்தியமாக நிச்சயமாக நன்மையான எண்ணங்களை இறைவன் அறிவிக்கின்றான். ஆனால் உங்களுடைய அறிவின் மீது சத்தியமாக அழிவின் பாதையை கொண்டு பெருமை அடித்துக் கொண்டு சத்தியத்தை மறுத்து பொய்யை நீங்கள் நிலையாட்ட முயற்படுகின்றீர்கள், டாக்டர்கள் என்னை காப்பாற்றுவார்கள். வரம்பு மீறிய இந்த செயலை நிச்சயமாக இறைவன் பதிவு செய்கின்றான், வானங்களில் பதிவாகின்றது. உங்களுடைய உள்ளங்களில் இருப்பது வானங்களில் பதிவாகின்றது. ஆக அந்த வானங்களில் உங்களுடைய உயிர் மூச்சுக்கான அவ்வளவு உயிரினங்களும் நீக்கப்பட்டுவிட்டன. வெற்று காற்றை நீங்கள் சுவாசிக்க ஆரம்பிக்கின்றீர்கள். இன்னும் கெட்ட அடிப்படையிலான ஒரு பாம்பு கூட வானங்களில் பரவியிருக்கின்றது, ஒரு தேளும் வானங்கள் பரவியிருக்கின்றது, ஒரு கூரான வானங்கள் பரவியிருக்கின்றது. அங்கிருந்து உங்களுக்காக அதனுடைய சக்திகள் மட்டுமே இறங்கிவிட்டன. விஷத்தன்மை கொண்டு உயிராற்றல் நீங்கி ஒவ்வொரு இடத்திலும் எனக்கு நோய்கள் உருவாக ஆரம்பிக்கின்றன. நீங்கள் அதனை மாற்றிவிடுவதும் இல்லை, வானங்களை பூமியை படைத்தவர் நீங்கள் இல்லை. ஒளிமிக்க வேத ஞானங்கள் வேண்டும் நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. வேதத்தின் ஞானங்களை கொண்டு உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது, இவ்வளவும் சத்தியம்தான் என்பது உங்களுக்கு விளங்குகின்றது. இப்படியும் ஒரு அடிப்படை புரிதல் நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது, உண்மையாக இருக்கின்றது என்று. இந்த அடிப்படை உரிமையை புரிதலை அவன் உங்களுக்கு உரிமையாக்கி வைத்திருக்கின்றான். சிந்தித்து உணர்ந்து செயல்படாத வரையில் நீங்கள் பயபக்தியாளர்கள் ஆக முடியாது. பயபக்தியாளர்களாக இருக்கும் வரையில் தான் உங்களுக்கு சிந்தனை சக்தி உதவும். பெரும் துயரத்தை மாட்டிக்கொண்டவள்தான் அடுத்தது என்ன என்ற சிந்தனை, எதுவுமே இல்லை கடவுளை என்ற அழகான முடிவான உங்களுடைய ஞானங்களுடைய அந்த துவக்கம் ஆரம்பமாகின்றது. உங்களுடைய வேதனையின் போது நீங்கள் பயப்படக்கூடிய அந்த நேரம் ஞானங்களின் ஆரம்பம். உலகத்தின் அடிப்படை முட்டு பெற்றுவிட்டது. இனி இறைவன் நிமிடங்கள் ஞானங்கள் மறைவான் அந்த பாதையில் நடந்திருப்போம். இறைவன் தான் அத்தியாயம் 6:59. அத்தியாயம் 6:59. மறைவானவற்றின் பாதைகள் அவனிடமே இருக்கின்றன. அவன் உங்களுக்கு உயிரை கொடுக்கின்றான். அந்த உயிர் உயிரினங்களின் ஒட்டுமொத்த சேர்க்கையை கொண்டு அதன் காரணமாகத்தான் மனிதனுக்கு மட்டும் அவ்வளவு உயிரினங்களின் மீதும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. எவ்வளவு பூதாகரமானதாக இருந்தாலும் சரி, மனிதன் அதனை வெற்றி கொள்ளக்கூடிய அந்த அமைப்பை கொண்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கின்றான். ஒரு டைனாசர் இருந்தா கூட சரி, அந்த டைனாசரை மிஞ்சக்கூடிய அதனுடைய அறிவாற்றல் அதனுடைய அறிவாற்றை மிஞ்சக்கூடிய உயிர் சக்தியிடம் இருக்கின்றது. அதற்கு எதிராக நான் செயல்படுது, என்னை எதுவும் தீண்ட முடியாது. நான் முக்கியம், இந்த அகிலத்தில் எந்த உயிரினமும் முக்கியமல்ல, எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்பொழுது எல்லா உயிரினங்களும் முக்கியம். என்னை தவிர ஒரு புலியை வாழ வைக்கணும், ஒரு சிங்கத்தை வாழ வைக்கணும், ஒரு சிறுத்தையை வாழ வைக்கணும், உங்க குழந்தைய கடிச்சு தின்னா கூட பரவாயில்ல, குழந்தை முக்கியம் இல்ல, சிறுத்தை முக்கியம். எந்த அளவுக்கு நாம் நம்மை ஒரு பதர்களாக ஆக்கிக்கொண்டோம் இந்த அரசாங்கங்களை நம்பி மனிதர்களை நம்பி என்பதை நீங்கள் அறிய வேண்டும். நான் இப்ப கேட்கிறேன், உங்க குழந்தை முக்கியமா சிறுத்தை முக்கியமா? ஒரு நாய் 4 சேர்ந்து ஒரு சிறுமியை குத்தி கடிச்சு பதவுது, செத்து போகுது, பரவாயில்ல, அது வாயில்தான் ஜீவம், தெரியாம செஞ்சிருச்சு, குழந்தை தான் போனா போயிட்டு போகுது. அரசாங்கம் பீட்டா இந்த கெட்ட வழிமுறைகளையும் கெட்ட நிறத்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது அறிய வேண்டும், மனிதனுக்கு நிகராக எந்த உயிரினமும் கிடையாது. மனிதன் கொலை செய்யப்பட்டால் மட்டும்தான் கொலை, மற்ற எதற்கும் கொலை என்று பேச்சு கூடாது. மனிதனுக்கு மட்டும்தான் நன்மை தீமைகளை பகுத்தறிந்து எதற்குரிய சக்தி, மற்றவர்களுக்கு கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் நாணய வாழ்க்கையை பற்றிய கவலை, மற்றவர்களுக்கு கிடையாது. மனிதனுக்கு மட்டும்தான் இறைவனை நிற்கக்கூடிய அந்த மனம், மற்றவர்களுக்கு கிடையாது. ஆக மனிதனுக்கு நிகராக இருந்தவில்லை, மனிதன் அடித்துவிட்டால் இந்த உலகம் தேவையில்லை. தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தையே அடித்திட வேண்டும் என்ற ஒரு பெரிய கவிஞருடைய ஒரு வாக்கு இருக்கிறது, சத்தியமான வாக்கு. ஆனால் மனிதனுக்கு உணவு தேவையில்லை, புலிய சிங்க காட்டைக்கெல்லாம் உணவு கொடுக்கும். நிச்சயமாக நாம் ஷைத்தான்களுடைய பாதையை விளங்கிவிட்டோம், ஷைத்தான்களை பின்பற்றுவதை மட்டும் விளக்குகின்றோம். போராட்டங்கள் கூடாது, தனி மனிதனாக இரண்டு பக்கத்தில் இருப்பங்கள் அவன் ஒருவன் போதுவான். அகிலங்களில் வாழ்வது, அகிலங்களில் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இல்லை. ஆக இறை உணர்வோடு உங்களுடைய நெஞ்சத்தை நீங்கள் பண்படுத்திக் கொள்ளுங்கள். புண்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்வதை விட்டோம், நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி மறைவானவற்றின் பாதைகள் நம்மிடமே இருக்கின்றன. உள்ளத்தில் இருப்பது அவற்றும் மறைவானவை, உங்களுடைய அறிவுக்குட்பட்டவை இல்லை. நாளைய வாழ்க்கை மறைவானது, நாளைய வாழ்க்கை உங்களுடைய பணம் உங்களுக்கு உதவாது. அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளவு பணம் சேமித்து தந்தாலும் சரி, அந்த நேரத்தில் ஒரு துன்பத்தை உங்களை விட்டு நீக்குவதற்காக வேண்டி நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவீர்கள். இந்த துன்பத்தை நீக்கிவிட இறைவனே. உலகத்தில் உள்ள அவ்வளவையும் நீங்கள் கொண்டிருந்தாலும் சரி, இன்னும் அதற்கு மேலும் கொண்டிருந்தாலும் சரி, இந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு ஈடாக அனைத்தையும் கொடுக்க பிரியப்படுவீர்கள். அந்த வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள், நான் சுகமாக வாழ்வேன் என்று. இந்த நிகழ்வு நிகழ்ந்த நிகழ்மானால் என்னை மீட்பதற்காக வேண்டி சாமி கத்தை குற்றம் ஆடலாம். அப்படி என்றால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் இறை ஆற்றலை கவனியுங்கள். அதன் அளவில் நீங்கள் திரும்புங்கள். மறைவானவற்றின் பாதைகள் எதனை நீங்கள் விரும்புகின்றீர்களோ அதன் அளவில் உங்களை வழிநடத்தும். அந்த நேரத்தில் உங்களுடைய கைகளும் உங்களுடைய கால்களும் நடப்பதன் காரணமாக நான் வழிநடக்கின்றேன், நான் இந்த காரியத்தை இவ்விதமாக செய்தேன், அதன் காரணமாக நான் லாபம் அடைந்தேன், என் துன்பங்கள் நீங்கிக்கொண்டே என்று கூறாதீர்கள். இதற்கு முன்பாக ஏன் அந்த விதமான போக்குகளில் ஈடுபடவில்லை? எண்ணம் உங்களை வழிநடத்தியது, இறை உணர்வு உங்களை வழிநடத்தியது, இறைவன் யாரையாக உங்களை வழிநடத்தினான், இன்னும் உயிர் மூச்சுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றையும் விளைவிக்க செய்தான். ஒளிமிக்க வேத ஞானங்கள் வேண்டும். அத்தியாயம் 42:29. அவனே உங்களை படைத்தான், உயிரினங்களையும் படைத்தான், வானங்களிலும் பூமியிலும் அந்த உயிரினங்களை நிச்சயமாக பல பெற்றிருக்கின்றான். பூமியிலும் அவற்றிலிருந்து உண்ணுகின்றீர்கள், வானங்களிலும் இவை அல்லாத இன்னும் அவ்வளவு உயிர் சேர்க்கைகளை கொண்டுதான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் உங்களை வாழ்விக்க போதுமானவனாக இருக்கின்றான், அவனுக்கு நிகராக உங்களை வாழ்விப்போன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய உள்ளம் இனி என்ன செய்கிறது என்பதை கொண்டிருக்கின்றார். என்னை நம்புகின்றீர்களா? நாளைய வாழ்க்கையை நீங்கள் விரும்பினால் உங்கள் கைகளில் இல்லை என்பது திடமாக அடித்த நீங்கள் கவலை என்று ஒன்று இருக்கின்றது, கவலை நீங்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். இப்பொழுது நான் உங்கள் கூறுகின்றேன், நீங்க வேண்டும் என்று. அதைத்தான் நீங்கள் உணர்கின்றீர்கள். அது உங்களுடைய எண்ணம் அல்ல. உங்களுடைய எண்ணம் நாளைய வாழ்க்கை பற்றி கவலை கொள்வதுதான். நிச்சயமாக நடக்குமே என்ற கவலை தான். நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாது, நடக்காது என்று சொல்லக்கூடிய நம்பங்கள் உங்களுடைய விஷயமாக. உங்களுடைய படிப்பு செருப்புக்கு இணையான படிப்பு, உங்களுடைய மருத்துவம் விளக்க மாற்று மருத்துவம் எதுவும் உதவாது நாளைய வாழ்க்கைக்கு. நாளைய வாழ்க்கைக்கு இதை உணர்வு ஒன்றுதான். இன்றைய வாழ்க்கைக்கு துடைத்து போடுவது போன்று உங்களுடைய அறிவையும் உங்களுடைய கல்வியும் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். அசை டிஸ்போசபிலிட்டி யூஸ் அண்ட் த்ரோ, அந்த நாலேஜ் உபயோகிச்சுக்கோங்க. நாளைக்கு நாளைய நாலேஜ் வச்சு நான் வாழ சொல்லாதீங்க. அந்த பணம் பொறுக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பதவி, அந்த உங்களுடைய உங்களுடைய அறிவு உபயோகப்படுத்த தேவையில்ல. சுகங்களுக்கோ மனிதனுடைய வளமைக்கோ மனிதனாக வாழ்வதற்கோ இந்த பணம் உபயோகப்படாது. சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் மனவளத்தோடு வாழ்வதற்கும் உங்களுடைய பணம் நிச்சயமாக உதவாது. நாளைய வாழ்க்கை பற்றி கவலை இல்லாமல் வாழ்வது, இன்றைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அறிவை யூஸ் அண்ட் த்ரோ நாலேஜாக வச்சிருக்கேன். தொடர்ச்சி போடக்கூடிய நாலேஜ் மட்டும்தான் அவை பண்ணி சொல்லிட்டு அந்த அளவுக்கு மதிச்சாலே போதும். இதை உணர்வுகள் உங்களுக்காக உருவாகும். நிச்சயமாக ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய உள்ளத்திற்கு பொருத்தமான, உங்களுடைய உள்ளத்திற்கு விரோதமானதாக இல்லை. ஆ, சத்தியம்தான் என்று சத்தியத்தை மேற்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தானால் நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நாளைய வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழும் என்பதற்கு இது உத்தரவாதமாக அமையும். உங்களுடைய வாழ்க்கை இன்று முதலாக இறைவன் பொருத்தத்தோடு துவங்கட்டும் என்ற அந்த அடிப்படையில் வாழ்க்கையை நாம் இன்று முதலாக ஆரம்பிப்போம்.